நாம் சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம் 27 முதல் 33 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவரோடு பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். தாம் இன்னவிதமாக மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் என்பதை புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, சுவிசேஷங்கள் அந்த 4 சுவிசேஷங்களையும் இயேசு கிறிஸ்தினுடைய வாழ்க்கையை பிரதானமாக பேசியிருக்கும். இயேசு கிறிஸ்தினுடைய பிறப்பு பேசியிருக்கும். இயேசு கிறிஸ்தினுடைய வாழ்க்கை, அவருடைய போதனை பேசியிருக்கும். அவர் செய்த அற்புத அடையாளங்கள் பேசியிருக்கும். ஆனால் நம்ம இன்னும் கவனமாக இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 4 சுவிசேஷத்துங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா, 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்தினுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து அதிக அதிகாரங்களை கொடுத்து பேசியிருக்கிறதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இயேசு கிறிஸ்தினுடைய கடைசி வார நிகழ்வுகள் இந்த 4 சுவிசேஷத்திலும் பெரும் பகுதியை பிடித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்தினுடைய இந்த கடைசி வார நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையிலும் மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வாசி கேட்ட இந்த யோவான் 12 அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வாழ்ந்த கடைசி 6 நாட்களுடைய சம்பவங்களை யோவான் 12, 13, 14, 15 அதிகாரத்திலிருந்து அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறார். யோவான் 12 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும்போது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு எருசலேம் முகமாய் தன்னுடைய முகத்தை திருப்பி அந்த முழு சுவிசேஷத்தை நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரெச்சா பார்த்தோம் அப்படின்னா, சகையுடைய மனந்திரும்புதல் பின்பாக, சகையுடைய மனந்திரும்புதல் பின்பாக அடுத்து எரிகோல என்ன நடக்குது அப்படின்னா, பர்த்திமேயு என்ற குருடனை தேவன் சுகப்படுத்துறார். அவர் சுகப்படுத்திட்டு வந்து அடுத்து நேரம் இங்கே பெத்தானியாவுக்கு தான் போறார். பெத்தானியாவுக்கு போய் பெத்தானியாவில் வந்து எருசலேம் போகிறார் என்று பார்க்கிறோம். இந்த பெத்தானியாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாள் விலையேற பெற்ற தைலத்தை இயேசுனுடைய காலில் ஊற்றி அவரை ஆராதிக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு தனக்கு கொடுத்த மன்னிப்பை உணர்ந்து, தேவன் எவ்வளோ பெரிய மன்னிப்பை எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை ஆராதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து நம்ம 12 அதிகாரம் 12 வசனம் பார்க்கும்போது, இயேசு மறுநாளிலே எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு அப்படின்னு பார்க்கிறோம். 13 வசனம், ஓசனா குறுத்தோலைகளை பிடித்து கொண்டு, ஓசனா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இயேசு அந்த பஸ்கா பண்டிகைக்காக, பஸ்கா பண்டிகைக்கு திரளான ஜனங்கள் எருசலேம்ல கூடி வராங்க. இயேசு பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு வருகிறார். அங்க வரும்போது இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா, இயேசு இஸ்ரவேலின் ராஜா என்று என்ன செய்கிறார், அங்க ஜனங்களால் சோஸ்தரிக்கப்பட்டு ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று பார்க்கும். இப்படி திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்திருக்கும் போது அந்த பஸ்கா பண்டிகைக்கு கிரேக்கர்கள் வராங்க. அந்த கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்கும்படியாக ஆசைப்படுறாங்க. கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்கும்படியாக ஆசைப்பட்டார்கள் என்று அங்க சீசர்கள் அவர் இடத்துல சொல்லும் போது, இயேசு அந்த காலம் வந்தது என்பதை அறிந்து, தன்னுடைய மரணம் இவ்விதமாக நடக்க போது தான் மரணத்துக்கு சமீபத்திருக்கிறேன் என்பதை அறிந்து 27 வசனத்துல சொல்றார், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்றார். இதை வாசிக்கும் போது அநேக நேரத்துல இயேசு கிறிஸ்தினுடைய மரணத்தை குறித்து இந்த உலகம் ஒரு சரியான பார்வையை பெற்றிருப்பது இல்லை. இயேசு கிறிஸ்தினுடைய மரணத்தை குறித்து கிறிஸ்தவர்களும் ஒரு சரியான பார்வையை பெற்றிருப்பது இல்லை. இயேசு கிறிஸ்தினுடைய மரணம், இயேசு கிறிஸ்து அப்படியே தன்னுடைய சீசர்களால் ஏமாற்றப்பட்டு துரோகத்தினால மாட்டிக்கொண்டார் என்று தான் இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்தினுடைய ஒரு மரணத்தை அவர் எப்படியோ மாட்டிக்கிட்டு சிலுவையில் மறுத்துட்டார் என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்தினுடைய மரணம் அப்படிப்பட்டது இல்லை. இந்த நம்ம 27 வசனத்துல நம்ம மேலோட்டமாக வாசிக்கும் போதே, என் ஆத்துமா கலங்குகிறது, இப்பொழுது நான் என்ன சொல்வேன் என்பதை நம்ம மேலோட்டமாக வாசிக்கும் போதும், ஐயோ இயேசு கிறிஸ்து எப்படியோ மாட்டிக்கிட்டார் என்பது அல்ல. இயேசு கிறிஸ்தினுடைய சிலுவை மரணம் என்பது துரோகத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்பது அவருடைய நித்திய தீர்மானம். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில அவர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே தன்னுடைய மரணம் எப்படிப்பட்டது, அது எப்படி நிகழப்போவது என்பதை இயேசு அறிந்திருந்தார். வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 13 அதிகாரம் 8 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா வேதம் தெளிவா சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரியும் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக மரிக்க போகிறார் என்பது. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தீர்மானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மரணம் எப்படிப்பட்டது, நான் அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியானவர் என்பதை இயேசு அறிந்திருந்தார். இயேசுக்கு ரொம்ப தெரியும் தன்னுடைய மரணம் எப்படிப்பட்டது என்பது. இயேசுவுக்கு தெரியாம போய் பரிசேயர்களிடத்திலையும் சரிசேயர்களிடையும் யூதர்களிடையும் போய் மாட்டிக்கொள்ளல. இயேசு இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக, நீங்கள் நானும் உருவாவதற்கு முன்பாக அவருடைய ஆலோசனையில தன்னுடைய மரணம் எப்படிப்பட்டது என்பது தெரிந்து இந்த உலகத்துக்கு வந்தார். தான் இன்ன விதமாக மறிக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாடுகள் இருக்க போகிறது, என்னை யூதர்கள் பரிசேயர்கள் வேதபாரர்கள் பிடித்து சிலுவையில் அறைவார்கள், ரோம வீரர்கள் என்னை அறைவாங்க, என் மூஞ்சில காரி துப்புவாங்க, முற்கிடம் கொடுக்கப்படும், இது எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருந்துதான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துல இயேசு கிறிஸ்து அவரை போய் யாரும் காட்டி கொடுத்தனாலேயோ, பேதுரு அவரை மறுதச்சினாலேயோ இயேசு சிலுவையில் அறையப்படல. இயேசுனுடைய மரணம் முன் தீர்மானிக்கப்பட்டது. இயேசு இதையெல்லாம் அறிந்திருந்துதான் உங்களுக்காக எனக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். தன்னுடைய மரணம் எப்படி இருக்க போகிறது என்பதை அறிந்திருந்து, அந்த மரணம் எவ்வளவு வேதனையானது என்பதை அறிந்திருந்து, அந்த மரணம் எவ்வளவு மோசமானது என்பதை அறிந்திருந்து, அது எவ்வளவு பெரிய விலையை கொடுக்கும் என்பதை அறிந்திருந்துதான் இயேசு கிறித்துவத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானாகவே முன் வந்து பாவிகளுக்காக மறிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இதுதான் அவருடைய பிறப்பிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிறப்பின் நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க. ரட்சிப்பதற்கு ஒரே வழி பாடு மரணம் தான். அடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவர் ஏதோ தப்பு செஞ்சு இல்லை. மரணம் அப்படின்னு பார்த்தாலே பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் வேதம் சொல்லுது. பாவத்தினுடைய விளைவுதான் மரணம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தபோது அவர் பாவம் இல்லாதவராய், அவர் பாவம் அறியாதவராய் இந்த உலகத்துல வாழ்ந்தார். அவர் மீது என்னுடைய பாவம் வைக்கப்பட்டது என்று பார்க்க, ஒன்னு பேதுருவில் நம்ம பார்க்கும் போது மாசற்ற குற்றமற்ற ரத்தம் என்று சொல்றது. ஒன்னியவான் 3:5 வசனத்துல பார்க்கும்போது பாவம் அறியாதவர் என்று சொல்லப்படும். அவரிடத்துல பாவமே இல்லைன்னு சொல்லுது. ஒன்னியவான் 3:5 வசனத்துல அவர் ஒளியா இருக்கிறார், அவர் இடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று சொல்லுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அவர் என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் எதற்காகனா, என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் முடிவு பண்ணி மரித்தார். நம்மளுடைய மரணங்கள் எல்லாம், நம்மளுடைய மரணம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது, நம்மளுடைய கடைசி மூச்சு எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இயேசு தன்னுடைய கடைசி மூச்சு எப்ப இருக்கணும் எப்படி இருக்கணும் என்பது அவர் முடிவு செய்திருந்தார். லூகா 23:46 வசனத்துல சொல்றார், இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவர் முடிவு பண்ணி மரித்தார். எதர்ச்சியா அப்படியே சிறுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது அப்படியே மரிக்கல, அவர் தன்னுடைய மரணத்தை முடிவு பண்ணி அவர் மரித்தார். அப்ப ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம், அது இந்த உலகத்துல அவர் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டு யூதர்களாலையும் வேதப்பாரர்களாலையும் பிடிபட்டு சீசர்களால ஏமாற்றப்பட்டு அவர் மரித்தார் என்பதல்ல. சிலுவை மரணம் நித்தியத்தில் முன்குறிக்கப்பட்டு தேவன் அதை தீர்க்கமாய், இயேசு கிறிஸ்து அதை சரியான விதத்துல அறிந்து இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய மரணம் எப்படிப்பட்டது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் அவருடைய சிலுவை மரணத்தை சரியான முறையில பார்ப்பது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு அவசியம். விசேஷமாக இந்த காலகட்டத்தில் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை நம்ம நினைக்கும் போது அவர் ஏன் கலங்குகிறார். இந்த 27 வசனத்தில் கேட்கும்போது அவருடைய ஆத்மா ஏன் கலங்குகிறது. இயேசு கிறிஸ்து பாடுகளை நினைச்சு பயந்தாரா? அவருடைய பாடுகள் கொடுமையாக இருக்கும்னு நினைச்சு பயந்தாரா? அவருடைய பாடுகளில் பெரும் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆவிக்குரியது என்று பார்க்கிறோம். அவருடைய பாடுகளில் பெரும் பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சரீர பிரகாரமானதல்ல. சரீர பிரகாரமானது அவர் பெருசாக பொருட்படுத்தல. அவர் ஆவிக்குரிய வகையில அவருடைய உபத்திரவத்தையும் அவருடைய பாடையும் நினைத்து அவர் கலங்குகிறார். அதனுடைய விளைவுதான் கெத்செமனேத்தோட்டம். அதுக்கு முன்னாடியே இயேசு சொல்றாருங்க, என்னுடைய ஆத்துமா கலங்குறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, இந்த பாடு எனக்கு வேணான் என்று சொல்வேனா, ஏன்னா அது அவ்வளவு மோசமானது. என்ன மோசமானது? சரீர உபத்திரவமா அல்லது சரீரத்துல ஏற்பட போகிற காயங்களா? இல்ல, பிதாவோடு உள்ள உறவு பிளவு ஏற்பட போகிறது. தனக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவில் பிளவு ஏற்பட போகிறது. நித்தியமான பிரிக்க முடியாத உறவில் பிளவு ஏற்பட போகிறது. தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்தார் என்று பார்க்கிறோம். அவர் உரத்த சத்தமா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையில சொல்றார். அந்த உறவு பிளவுபட போகிறது. அவருடைய உறவு பிதாவுக்கும் அவருக்குமான அந்த நித்தியமான உறவு பிளவுபட போகிறது. அதனாலதான் அவர் சொல்றார், என்னுடைய ஆத்மா கலங்குகிறது. ஏன் உறவு பிளவுபட போகிறது? ஏன்னா சிலுவையில அவர் மீது நம்முடைய பாவங்கள் வைக்கப்பட்டது. சிலுவையில அவர் பிதாவினுடைய கோபத்தை தன் மீது சுமந்தார். அவர் மீது நம்மளுடைய அக்கிரமங்கள் வைக்கப்பட்டது. அவர் நமக்காக சாபமானார். நீதியான கோபம் இயேசுவின் மீது வைக்கப் போவதை அவர் கண்டு அவர் ஆவியில கலங்குறார். இதான் எல்லா சுவிசேஷத்திலையும் பார்க்கிறோம். எல்லா சுவிசேஷத்திலையும் பார்க்கும் போது அவர் இந்த பிரிவை கண்டு, இதை நினைத்து பார்த்து, இந்த நீதியான கோபத்தினுடைய விளைவு, பிதாவோடு உள்ள உறவு என்ன செய்யப்படுகிறது என்றால் பிளக்கப்பட போகிறது, பிரிவாக இருக்க போகிறது என்பதை பார்த்து அவர் கலங்குகிறார் என்று பார்க்கிறோம். சரி, இந்த சூழ்நிலையை இயேசு எப்படி கையாண்டார்? இது ஒரு மிக மோசமான ஒரு நிலை. பிதாவோடு உள்ள உறவுல பிரிவு வரப்போகிறது. ஆனா இந்த சூழ்நிலையை இயேசு எப்படி கையாண்டார்? 27வது வசனத்துல பார்க்கும்போது, பிதாவே இந்த வேலை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ, அகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையை இயேசு எப்படி கையாண்டார் என்று பார்க்கும்போது, இந்த நிலையில இயேசு தன்னுடைய பலனை எப்படி பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கும்போது, இந்த நிலையில இயேசு தன்னுடைய பலனை, தேவனுடைய சித்தத்தை அறியும் அறிவை பெற்று பலனடைந்தார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் என்று பார்க்கும்போது 27வது வசனத்துல பாருங்க, இந்த வேலை என்று நீ லட்சியம் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவானவருடைய சித்தம் என்னது என்பதை அவர் அறிந்திருந்தார். பிதாவானவர் தன்னை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதை அறிந்திருந்தார். பிதாவினுடைய சித்தம் எப்படிப்பட்டது? பிதாவினுடைய சித்தத்தை அறிதல் மூலமாக இயேசு கிறிஸ்து பலனை பெற்றுக் கொண்டார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான கலக்கமான ஒரு சூழல், இந்த மாதிரியான சோதனையான சூழல், உபத்திரவமான சூழல், நம்மளை சுற்றி அநேக விஷயங்கள் தவறாக நடக்கும். நம்மளுக்கு நம்மளுடைய ஆத்மா சஞ்சலப்படும், நான் நெருக்கப்படுவேன். பாடுகளுக்குள்ளாக வாழும் போது இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய உதாரணம். இயேசு கிறிஸ்து இந்த பாடுகள் நிமித்தமாக, உபத்திரவத்தின் நிமித்தமாக, இந்த ஆத்மா கலக்கத்தின் நிமித்தமாக அவர் பலனற்று இருக்கும் போது அவர் எப்படி பலனை பெற்றுக்கொண்டார்? தேவனுடைய சித்தத்தை அவர் அறிந்திருந்தார். பிதாவானவருடைய சித்தம் என்னது என்பதை அவர் அறிந்திருந்தார். மத்தேயு 1:21 என்ன சொல்லுது? பாவிகளை ரட்சிக்க இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, பாவிகளை ரட்சிக்க தமது குமாரனை அனுப்பினார். பிதாவானவர் எதுக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்ற அந்த நோக்கத்தை அவர் தெளிவாக பெற்றிருந்தார். தேவனுடைய சித்தத்தை அறிவது ஆத்மாவுக்கு பலனை கொடுக்கிறது. அந்த தேவனுடைய சித்தம் என்ன? இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவனுடைய சித்தம் சிலுவையில், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதுதான் தேவனுடைய சித்தம். அது எவ்வளவு மிகப்பெரிய செயலாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இதை தெரிந்து தன்னை பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த சோதனையின் வழியாக தன்னை எப்படி பலப்படுத்தினார்னா, பிதாவானவருடைய சித்தம் நான் சிலுவையில் மரிப்பது, அதற்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்ப நீங்களும் நான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன என்பதை எப்படி அறிந்து கொள்வது? எனக்காக பிதாவானவருடைய சித்தம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? வேதத்தில் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதத்தை வாசிப்பதன் மூலமாக மட்டுமே தேவனுடைய சித்தம் என்ன என்பது உங்களுக்கு எனக்கும் தெரியும். அநேக நேரத்தில் நம்மளுடைய கேள்வி என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னன்னா, உங்களோட வேதத்தை வாசிங்க. வேதத்துல தேவன் தன்னுடைய சித்தத்தை உங்களுக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை வாசிக்கும் போது மட்டும்தான் ஆத்மா பலப்படுமே தவிர, ஆத்மா பலனடையுமே தவிர, வேற ஒருபோதும் ஆத்மா பலனடையாது. இன்னைக்கு நம்ம ஆத்மா பலன் அடைவதற்காக நம்ம வேற என்னென்னமோ பார்த்துட்டு இருக்கிறோம். தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை, தன்னுடைய சொந்த சித்தத்தை நம்முடைய தாய்மொழியில உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை வாசிங்க. அதை வாசிப்பது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக உங்களுடைய ஆத்மா பலனடையும். உங்களுடைய ஆத்மா பலனடையணும்னா வேதத்தை வாசிங்க. கலங்கி போயிருக்கிறீங்களா? உபத்திரவத்தில் இருக்கீங்களா? சோதனையில் இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? வேதத்தை வாசிங்க. வேதத்தின் மூலமாக மட்டும்தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இங்க வாசிக்கும் போது இந்த 20:12-28 வாசிக்கும் போது பிதாவானவருடைய சித்தத்தை அறிவது மட்டும் இயேசுனுடைய நோக்கமா இல்ல. இங்க இயேசுனுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 பாருங்க. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அங்க இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அந்த சித்தத்தின் மூலமாக பிதாவை மகிமைப்படுத்துதல், அதுதான் அடிப்படையாக இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கமாக இருந்துச்சு. அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின் மூலமாக பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் தேவனை மகிமைப்படுத்தி வாழுதல். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா தேவனை மகிமைப்படுத்தி வாழுதல். தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வதற்காகவும் அவருடைய உறவில் களி கூறுவதற்காக தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டீங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தேவனை பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான நோக்கமாக வைத்து வாழ்ந்தார். அது சுலுவையா இருந்தாலும் சரி, அது முற்கிடமா இருந்தாலும் சரி, அது அவருடைய பிறப்பா இருந்தாலும் சரி, அது அவருடைய உபதேசமாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் அதன் மூலமாக பிதாவினுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதனாலதான் 28 பிதாவானவர் மறுபடியும் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இந்த பிதாவானவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு நாள் உம்முடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமத்தை நீர் என்ன செய்திருக்கிறீர்? மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் பிதாவினுடைய நாமத்திற்கு மகிமை இல்லாமல் அவர் வாழவில்லை. அவருடைய வாழ்க்கையை நம்ம சுவிசேஷம் முழுவதுமாக வாசிக்கும் போது அது பாடுகள் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் எதிர்ப்புகள் மத்தியில் தான் இருந்துச்சு. இந்த பாடுகள் உபத்திரவம் எதிர்ப்பின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக தினந்தோறும் பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே வாழ்ந்தார். விசேஷமாக இந்த இடத்துல பார்க்கும்போது அவருடைய மரணத்தை நினைவு கூறும்போது, அவருடைய மரணம் எப்படிப்பட்டது என்பதை நினைவு கூறும்போது, அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அந்த பிதாவினுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தினார்? அவர் சிலுவையில் மரித்து சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, அது அவருக்கு அது கடினமாக இருந்தாலும், அது பிதாவினுடைய உறவை பிளக்குறதாக இருந்தாலும், மீட்புக்காக உங்களை என்னையும் ரட்சிப்பதற்காக தேவன் பிதாவினுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துறோம்? தேவனுடைய நாமத்தை நீங்களும் நானும் எப்படி மகிமைப்படுத்துறோம்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா அவருடைய சித்தம் தெரியாமல் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா அவர் எனக்காக கொடுத்த நோக்கம் என்ன என்பது தெரியாமல் ஒருபோதும் அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தவே முடியாது. நான் பாட்டு என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருந்து நான் செய்யறது எல்லாத்திலையும் கடவுள் மகிமைப்படுவார் என்று சொல்ல முடியாது. வேதபூர்வமாக வாழும் போது மட்டும்தான் வேதபூர்வமாக தேவன் மகிமைப்படுவார். வேதபூர்வமாக வாழலைனா தேவன் மகிமைப்பட மாட்டார். இன்னைக்கு ஆராதனையில நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவது? ஆராதனையில நான் உண்மையா தேவனை எப்படி மகிமைப்படுத்துவதுனா, ஆராதனையுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆராதனையினுடைய நோக்கம் இயேசுவை மகிமைப்படுத்துதல், இயேசுவை பிரதானமாக வைத்து அவரை துதித்தல், பாடல்கள் மூலமாக அவரை துதித்தல், ஜபத்தின் மூலமாக அவரை துதித்தல், வேத வாசிப்பின் மூலமாக அவரை துதித்தல், எனக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை திருவிருந்தில நாம் நினைத்து அவரை துதித்தல், பிரசன்னத்தின் மூலமாக அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது என்பதை நான் நினைத்து அவரை துதித்தல், இதன் மூலமாக தான் நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். இன்னைக்கு ஆனா ஆராதனையில வந்து நம்ம அவரை நினைக்கல அப்படின்னா, ஆராதனையிலுடைய அவருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா, ஆராதனையில் அவரை துதித்து நான் பாடல அப்படின்னா, அவருடைய வேத வசனத்தை நான் சரியான முறையில வாசிக்க கேட்கல அப்படின்னா, நான் ஆராதனை மூலமாக அவரை நான் மகிமைப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் அவர் மகிமைப்படுத்தினார். அப்படி இயேசு ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தினார் என்பதனுடைய சாட்சி அங்க பிதாவானவர் சொல்றார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இப்படி இயேசு என்னுடைய வாழ்க்கை பிதாவானவர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லியிருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில பிதாவானவர் தொடர்ச்சியாக மகிமைப்படுறாரா? நீங்களும் நானும் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவருடைய உறவில் கழிகூற. இயேசு கிறிஸ்து அதை செஞ்சார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து மரணம் வரையிலும் அவருடைய பாடு உபத்திரவத்திலும் பிதாவானவரை மகிமைப்படுத்துறார். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி மகிமைப்படுத்துறோம்? அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலன்னா அவரை மகிமைப்படுத்த முடியாது. வேதம் வாசிக்கலன்னா தேவனை மகிமைப்படுத்த முடியாது. நீங்க எப்படிப்பட்ட வேலைனாலும் செய்யலாம், நீங்க ஊழியத்தில் இருக்கலாம், இல்ல வேற வேலைகளை செய்யலாம். வேதத்தை தினந்தோறும் வாசிக்காம ஒரு மனுஷனால தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. நான் ஒழுக்கமா வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன்னா அது முடியாது. வேதத்துல தன்னுடைய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. வேதத்தின் மூலமாக நடப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகத்துல மிக குறைவாக காணப்படுவது வேதத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழுதல். வேதத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுதல்னா வேதம் என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துதல். அதை நடைமுறைப்படுத்தாம வாழ்வது ஒருபோதும் பிதாவை மகிமைப்படுத்தாது என்று சொல்கிறார். இப்போ இங்க இயேசு கிறிஸ்து எப்படி மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சாதனை செஞ்சு மகிமைப்படுத்தல, ஒரு மிகப்பெரிய அற்புதம் செஞ்சு மகிமைப்படுத்தல, அல்லது ஒரு மிகப்பெரிய பிரசங்கம் செஞ்சா மகிமைப்படுத்தல. இந்த இடத்துல அவர் சிலுவையில் மரித்து சிலுவைக்காக தன்னை ஒப்பு கொடுத்து மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். 31 பார்க்கும்போது, இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு என்ன செய்யுது? நியாய தீர்ப்பு உண்டாகுது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவானவருடைய மகிமை எப்படி வெளிப்படுதுன்னா அது சிலுவையில் வெளிப்படுகிறது. சிலுவையில் தேவனுடைய மகிமையும் சிலுவையில் தேவனுடைய நியாய தீர்ப்பும் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. சிலுவையில் எப்படி நியாய தீர்ப்பு உண்டாகிறது? சிலுவை என்ன செய்யுது அப்படின்னா, சிலுவை பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பதை காட்டுகிறது. சிலுவை பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பதை காட்டுகிறது. ஏன் இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும்? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து கஷ்டப்பட்டு வாழணும்? ஏன் இயேசு கிறிஸ்து பூர்ணமாக இந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும்? காரணம், உங்களுடைய பாவம். காரணம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவது பாடுபடுவதற்கான காரணம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரிப்பதற்கான காரணம் உங்களுடைய பாவம் தான், வேற எதுவுமே இல்லை. சிலுவை தொடர்ச்சியாக என்ன சொல்லுது அப்படின்னா, பாவம் மோசமானது, பாவம் கொடூரமானது. நீங்களும் நானும் சொல்ற ஒரு பொய் மோசமானது, நீங்களும் நானும் செய்யற ஒரு இச்சையான காரியங்கள் மோசமானது, நீங்களும் நானும் திருடுகிற ஒன்று மோசமானது, நீங்கள் நானும் செய்கிற ஒவ்வொரு அசுத்தமான காரியங்களும் மோசமானது. பாவத்தை இன்றைக்கு இந்த உலகம் மோசமானதா பார்க்கறது இல்லை. பாவத்தை ஒரு பொருட்டா கருதுவது இல்லை. இன்னைக்கு எல்லாத்தையும் சமமா பாக்குறான். இன்னைக்கு நான் ஒரு பாவம் செஞ்சேன்னா இன்னைக்கு இந்த உலகம் சொல்லுது அவனுடைய பார்வையில் அது சரி அப்படின்னு. இன்னைக்கு நான் ஒரு பொய் சொன்னேன் அப்படின்னா அது அவனுடைய பார்வையில் அது சரி. இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு அசுத்தமான காரியத்தில் நான் இறங்கிட்டேன் அப்படின்னா இந்த உலகம் சொல்வது அவருடைய பார்வையில் அவருடைய எண்ணத்தில் அது சரியா இருந்திருக்கு, அதனால அதை நம்ம ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது என்று இந்த உலகம் பாவத்தினுடைய கொடூரத்தன்மையை மலட்டுத்தன்மையை ஆக்கி விட்டுருச்சு. யார் செய்கிறதையும் பாவமா சொல்ல மாட்டோம். பரவாயில்ல, இருக்கட்டும், ஏதோ தெரியாம செஞ்சுட்டார் என்று அதை டிஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சிலுவை தொடர்ச்சியா சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, சிலுவையில இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் சொல்கிற காரியம் என்னன்னா, பாவம் எப்பொழுதும் கொடூரமானது, பாவம் எப்பொழுதும் மோசமானது, பாவம் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமானது, பாவத்தினுடைய விளைவு மரணம் மட்டுமே, பாவத்திற்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் ஒரு அடிப்படையான காரியத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாவத்தினுடைய விளைவாக தான் சிலுவையிலே இயேசு மரித்தார். வேற எதற்காகவும் மரிக்கல. அதான் ஆரம்பத்துல சொன்னேன், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் என்பது சீசர்னால, சீசர்கள் காட்டி கொடுக்கப்பட்டதுனாலயோ, அல்லது சீசர்கள் வந்து யூதாஸ் வந்து இயேசுவை காட்டி கொடுத்தனாலயோ, பேதுரு இயேசுவை மறுதலித்தினாலயோ, பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய வேதபாரர்களுடைய பொறாமையினாலயோ இயேசு மரிக்கல. இயேசுடைய மரணத்துக்கு காரணம் உங்களுடைய என்னுடைய பாவம் மட்டும்தான். நீங்க சொன்ன பொய் தான் காரணம், நீங்க சொன்ன, நீங்க சொல்ற இச்சைதான், உங்களுடைய இச்சைதான் காரணம், உங்களுடைய இருதயம் தான் காரணம், உங்களுடைய தவறான பேச்சு தான் காரணம், உங்களுடைய தவறான எண்ணம் தான் காரணம், நீங்க ஒரே தேவனை வணங்காததான் காரணம், அந்த தேவனுடைய நாமத்தை வீணில வணங்குறதுதான் காரணம், உங்களுடைய விக்கிரக ஆராதனை தான் காரணம், பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசாரிக்காததான் காரணம், உங்களுடைய பெற்றோர்களை தாய் தகப்பனை கனம் பண்ணாததான் காரணம், வேற எதுவுமே காரணம் இல்ல. இயேசுனுடைய மரணத்துக்கு நான் தான் காரணம், இயேசுனுடைய மரணத்துக்கு நீங்க தான் காரணம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாவம் மட்டுமே இயேசுவை சிலுவையில் ஏற்றியது, வேற எதுவுமே காரணம் இல்ல. வேதம் தெளிவா போதிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பாவத்தின் காரணமாக தான் இயேசு சிலுவையிலே மரித்தார், வேற எந்த காரணத்துக்காகவும் இயேசு சிலுவையில மரிக்கல, அவர் போய் மாட்டிக்கல, அவர் இதை தெரிந்து இந்த உலகத்துக்குள்ளாக வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்குள்ளாக வந்தார். இவர்கள் பாவிகள் என்பது இந்த உலகத்தை படைத்ததுக்கு பின்பாக இயேசுவுக்கு தெரியல, தெரிந்து வந்த காரியம் அல்ல. இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே, ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்பாகவே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே, இந்த உலகத்துக்கு தான் நித்தியத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்பதை அறிந்திருந்தார். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாவம் மோசமானது என்பதை காட்டுகிறது. இப்ப அதனாலதான் நீங்களும் நானும் பாவத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா, லைட் எடுக்கக்கூடாது. ஒரு பொய்யா இருந்தாலும் சரி, அதை சாதனமா எடுக்கக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு பொய்ய கூட நீங்களும் நானும் சாதாரணமா ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, அந்த பொய் தான் இயேசுவை சிலுவைக்கு நேராக கொண்டு வந்தது. அந்த பொய் என்ற பாவத்தை மன்னிப்பதற்காக தான் தேவன் சிலுவையிலே மரித்தார், இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன், நம்முடைய தேவன் மிக மனிதனால நிரூபிக்க முடியாத அல்லது மனிதனால எட்ட முடியாத பரிசுத்தத்தை பெற்ற தேவன். அவர் ஒரு சின்ன பாவத்தை கூட கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மீது உங்களுடைய என்னுடைய பாவம் வைக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 5:21, அவர் நமக்காக அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, 2 கொரிந்தியர் திருப்பிக் கொள்ளலாம், 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார், அவர் மீது என்னுடைய பாவம் வைக்கப்பட்டது. அவர் மீது என்னுடைய பாவம் வைக்கப்பட்டதுனால அவர் மீது தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது, இல்லைன்னா ஒருபோதும் வெளிப்படாது. இயேசு கிறிஸ்துவின் மீது தேவனுடைய கோபம் ஒருபோதும் வெளிப்படாது. ஏன்னா அவர் இடத்துல பாவமே இல்லை. என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டதுனால மட்டும்தான் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அவர் மீது என்னுடைய கோபம், அவர் மீது பிதாவானவருடைய கோபம் தணிக்கப்பட்டது. ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, சிலுவை பாவம் எவ்வளவு மோசமானது என்பதை காட்டுது. சிலுவையில தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு நடக்குது. சிலுவையில தொங்குவது பிதாவானவருடைய நேசகுமாரன். சிலுவையில பாரபட்சம் பார்க்கப்படவில்லை. சிலுவையில பிதாவானவர் தன்னுடைய முழு கோபத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மீது ஊற்றினார். அங்கு எந்த விதமான பட்சபாதமும் இல்லாம தன்னுடைய நித்திய கோபத்தை முழுவதுமாக ஊற்றினார். சிலுவை தொடர்ச்சியாக நியாய தீர்ப்பை சொல்லிக்கொண்டே இருக்கு. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கலனா எனக்கும் அந்த நியாய தீர்ப்பு உண்டு. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் விசுவாசிக்கலனா, பிதாவான தேவன் சிலுவையில தன்னுடைய குமாரனை எப்படி தண்டித்தாரோ அதே விட மோசமான தண்டனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. ஏன்னா பிதாவான தேவன் பாவத்தை மிக கடுமையாக தண்டிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத எல்லா மனுஷனுக்கும் நியாயத்திற்கு உண்டு. சிலுவை அதுதான் சொல்லுது. சிலுவையில எப்படி பிதாவானவரை மகிமைப்படுத்துறார்னா, சிலுவையில தன்னுடைய ஜனங்களுக்காக மரித்து பிதாவானவரை மகிமைப்படுத்துகிறார். அதே வேளையில சிலுவையில பிதாவானவர் தன்னுடைய குமாரனை நியாயம் தீர்க்கிறார். அது இன்னைக்கு என்ன இம்ப்ளிகேஷன் எனக்கு சொல்லுது அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத மனிதர்களுக்கு இதை விட மோசமான நியாய தீர்ப்பு உண்டு. நித்திய குமாரன் நித்திய பிதாவினுடைய கோபத்தை தாங்கினார். ஆனா எந்த மனுஷனும், காலத்துக்கு உட்பட்ட மனுஷன், காலத்துக்கு அப்பாற்பட்ட நித்திய கோபத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில பாவம் இவ்வளவு கொடூரமானது என்பதை உணர்ந்திருக்கீங்களா? பாவம் கொடூரமானது என்பதை உணர்ந்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்துடுவீங்க. பாவம் கொடூரமானது என்பதை உணராதனாலதான் நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதில்லை. அங்க பாருங்க சிலுவையில என்ன நடக்குது, சிலுவையில என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்ட உடனே பிதாவினுடைய கோபம் அவர் மீது வந்தது. உங்க மீது பிதாவினுடைய கோபம் இருக்கு, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகளையோ அவங்க மீது பிதாவினுடைய கோபம் இருக்குது. பிதாவினுடைய கோபம் நித்தியமான கோபம். அடுத்து 31 வசனத்துல பார்க்கும்போது மனுஷகுமாரன் 12 அதிகாரம் 31 பார்க்கும்போது, இப்பொழுது இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாயிற்று, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இரண்டாவது எப்படி பிதாவானவரை மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது, இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். அது பிசாசை குறிக்குது. பிசாசினுடைய ஆளுகையை தகர்க்கிறார். பாவத்தின் மூலமாக பிசாசு இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறான். பாவத்தினுடைய விளைவாக குற்ற உணர்வின் மூலமாக தேவனை பார்க்க தடை செய்கிறான். பிசாசு பாவத்தின் மூலமாக ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாவத்தினுடைய விளை, பாவத்தினுடைய காரணம் பிசாசு உங்களை ஆளுகிறான். பாவத்தினுடைய வல்லமைக்குள்ளாக இருக்கிறது காரணம் பிசாசு. உங்களுடைய இருதயத்துக்குள்ள பாவம் இருக்குதுன்னா பிசாசு உங்களை ஆளுகை செய்கிறான். அந்த சிலுவை மரணம் என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது, சிலுவை மரணம் இந்த பிசாசை புறம்பாக தள்ளுகிறது. சிலுவை மரணம் என்ன செய்யுது அப்படின்னா, பாவத்தின் வல்லமையிலிருந்து உங்களை மீட்கிறது, குற்ற உணர்விலிருந்து மீட்கிறது. சிலுவையில எப்படி பிதாவானவரை மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது, தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திற்குள்ளாக கொடுக்கிறார். பிசாசினால் ஆளப்படுகிற இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில சிலுவை மரணத்தின் மூலமாக தேவன் ஆளுகை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா மனிதர்களுடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த மனுஷங்களாக இருக்கும் போது அவன் பரிசுத்தத்தை நாடுகிறான். பிசாசினுடைய ராஜ்யத்தை புறம்பாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பதன் மூலமாக தேவன் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. அதனாலதான் நம்ம 12 அந்த குருத்தோலைகளை பிடித்து வரும்போது அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் இஸ்ரவேலின் ராஜா, ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவார், ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவார், ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவார். எப்படி? சிலுவையின் மூலமாக. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவை மகிமைப்படுத்தினார் அப்படின்னா, உங்களுக்கு எனக்கு மீட்பை தருவது மூலமாக. பாவத்துல பாவத்தின் அடிமைகளாக இருக்கும்போது, பாவத்தினுடைய வல்லமையில கட்டப்பட்டு இருக்கும் போது, குற்ற உணர்வுனால சிக்கி தவிக்கும் போது, யார் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறீர்களோ, அவர்களுக்கு தேவன் அவருடைய இருதயத்துல தன்னுடைய நீதியை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிறார். அதன் மூலமாக பிசாசினுடைய ஆளுகையை தகர்க்கிறார். ரசிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தான் நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிற மனுஷன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற மனுஷன் பாவம் செய்யும் போது எப்படி பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்க முடியும்? ஏன் ஒரு விசுவாசி பரிசுத்தமா வாழணும்? ஏன் ஒரு விசுவாசி வேதத்தை நடைமுறைப்படுத்தணும்? ஏன் ஒரு விசுவாசி தேவனை ஆராதிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா, உங்களுடைய இருதயத்தில் இருப்பது பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய இருதயத்தில் இருப்பது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்துட்டு நீங்க எப்படி பிசாசுக்கு வேலை செய்ய முடியும்? அப்படி நான் தொடர்ச்சியா பிசாசுக்கு வேலை செஞ்சேன் அப்படின்னா, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இல்ல, நான் ரட்சிக்கப்படல, என்னுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்ல. நான் எப்பப்பெல்லாம் வேதத்தை நிராகரிக்கிறேனோ, எப்பப்பெல்லாம் பாவத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறேனோ, எப்போல்லாம் பாவம் தான் முக்கியம், என்னுடைய இச்சை தான் முக்கியம், மனுஷ யோசனை தான் முக்கியம் என்று நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, என்னுடைய வாழ்க்கையில தேவன் இல்ல, என்னுடைய வாழ்க்கையில பிசாசு தான் ஆளுகை செய்கிறான். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பிசாசை தகர்த்து போடல. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் முன்னுரிமையாக இருக்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது, ஒருபோதும் பிசாசினுடைய ஆளுகைக்கும் வல்லமைக்கும் உங்களுடைய வாழ்க்கை போகாது. ஏன்னா உங்களுடைய இருதயத்தில் இருப்பது ஜீவனுள்ள பரிசுத்தர், ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறார். அவர் பிசாசை புறம்பாக தள்ளுவார். அதுதான் சிலுவையினுடைய வல்லமை. அதன் மூலமாக தான் பிதாவானவர் மகிமைப்படுகிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் பிதாவை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? பாவம் கொடூரமானது என்று நினைக்கும் போது, பாவம் கொடூரமானது என்பதை நினைத்து, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து, பரிசுத்தத்தை நாடும் போது பிதாவை மகிமைப்படுத்துகிறேன். இங்க சிலுவையில இயேசு கிறிஸ்து பிதாவை இப்படிதான் மகிமைப்படுத்தினார். பிதாவினுடைய ராஜ்யத்தை விரிவாக்குறார், பிசாசை புறம்பாக தள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அது சிலுவை மரணத்தினால மட்டும்தான். அடுத்து சிலுவையில இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கும்போது 32 வசனத்துல பாருங்க, நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். சிலுவையில இயேசு கிறிஸ்து எப்படி பாவிகளை பிதாவானவரை மகிமைப்படுத்துறாரா, அவர் பாவிகளை இழுத்து கொள்ளும் போது, பாவிகளை பிதாவோடு ஒப்புரவாக்குதலின் மூலமாக பிதாவை மகிமைப்படுத்துகிறார். சிலுவையில நியாய தீர்ப்பு மட்டும் இல்ல, சிலுவையில தண்டனை மட்டும் இயேசு சொல்லல, சிலுவையில இருக்கிற பாவத்தினுடைய கொடூரத்தை மட்டும் சொல்லல, சிலுவை கிருபையினுடைய வல்லமையும் சொல்லுகிறது. சிலுவை தொடர்ச்சியாக கிருபையினுடைய வல்லமையை சொல்லுகிறது. சிலுவை பாவத்தினுடைய கொடூரத்தை காட்டுது, சிலுவை நியாய தீர்ப்பை காட்டுது, சிலுவை பிசாசானவன் அகற்றப்படுகிறான் என்பதை காட்டுகிறது. சிலுவை இந்த பாவத்தை விட, இந்த பிசாசை விட கிருபை வல்லமையானது என்பதை காட்டுகிறது. அதான் பாத்தீங்க அப்படின்னா 32 வசனத்துல, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது, நான் சிலுவையில மரிக்கும் போது, இந்த சிலுவையினுடைய விளைவு கிருபை. இந்த சிலுவையினுடைய விளைவு கிருபை. எனாகமம் 21 அதிகாரத்தை திருப்பி கொண்டீங்க அப்படின்னா, எனாகமம் 21 அதிகாரம் 8-9 வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி, நீர் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசியை ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே நீங்க யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கும் போது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இப்படி உயர்த்தப்படும் போது, எப்படி பழைய ஏற்பாட்டுல வனாந்தரத்துல வெண்கல சர்ப்பத்தை மோச உயர்த்தினாரோ, அப்ப சர்ப்பம் யார் யாரெல்லாம் கடிச்சதோ, யார் யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்களோ அவர்கள் பிழைத்தார்களோ, அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நோக்கி பார்க்கிற, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை உற்று பார்க்கிற, நோக்கி பார்க்கிற அனைவரும் மீட்கப்படுவார்கள். சிலுவை என்ன சொல்லுது அப்படின்னா, யார் யாரெல்லாம் அந்த கிருபையா நான் பாவி என்பதை உணர்ந்து, எனக்கு மீட்பு அவசியம் என்பதை உணர்ந்து, பாம்பு கடிச்சதை மட்டும் தான் நோக்கி பார்த்தோம். பாம்பு கடிச்சு பழைய ஏற்பாட்டில் என்ன 21 அதிகாரத்துல அந்த சர்ப்பம் யார் யாரெல்லாம் கடிச்சிச்சோ அதை மட்டும் தான் நோக்கி பார்த்தோம். எல்லாருமே இல்லை, எல்லாருக்கும் பாம்பு கடிக்காதவனுக்கு அந்த வெண்கல சர்ப்பம் அது வெளியேறப்பட்டது அல்ல. யாருக்கு அந்த பாம்பு கடிச்சு தன்னுடைய உயிர் போகுது, ஐயோ நீ காப்பாத்துங்க, நீ யாரு சொல்றானோ, யார் உணர்றானோ, அவன் மட்டும்தான் நோக்கி பார்த்தான், அவன் மட்டும்தான் பிழைச்சான். அதே போல ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன், நான் செத்து போனா நரகத்துக்கு போவேன், என்னுடைய நரக என்னுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு உங்களால மட்டும்தான் முடியும் என்ற விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற ஜனங்கள், அந்த விசுவாசத்தை கொடுப்பது தேவனுடைய கிருபை, அந்த விசுவாசத்தை கொடுப்பது தேவனுடைய சிலுவை, அந்த சிலுவையில கொடுக்கப்பட்ட பொழிந்தருள அந்த வல்லமையான கிருபை மூலமாக அந்த விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற எவனோ அவன் மீட்கப்படுவான், அவன் நிச்சயமாக மீட்கப்படுவான், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா வனாந்தரத்துல வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் பிழைத்தார்கள், அதே போல இயேசுவை நோக்கி பார்க்கிற அனைவரும் பிழைப்பார்கள். பிதாவானவரை எப்படி மகிமைப்படுத்தினார்னா, சிலுவையின் மூலமாக தனக்கான ஜனங்களை அவர் இழுத்துக் கொள்வதின் மூலமாக. நீங்க அந்த சிலுவினால இழுக்கப்பட்ட மனிதர்களா? நீங்க அந்த சிலுவினால இழுக்கப்பட்டிருக்கீங்களா? அந்த சிலுவினால கிருபையை பெற்றிருக்கீங்களா? அந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையில பொழிந்தருள் இருந்திருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிலுவையை நோக்கி பாருங்க, ஆண்டவரே, ஆண்டவரே கிருபையா என்னுடைய வாழ்க்கையில இறங்குங்க. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு, நான் கொடிய பாவத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சிலுவையினால மட்டும்தான் மீட்பு வந்து சிலுவையினால மட்டும்தான், வேற எப்படியும் கிடையாது. சிலுவையினால மட்டும்தான் ஏன் மீட்புனா, அந்த சிலுவையில தான் பிதாவானவர் மகிமைப்பட்டிருக்கிறார், வேற எங்கேயும் பிதாவானவர் மகிமைப்படல. சிலுவையை நோக்கி பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையின் மூலமாக பிதாவானவர் மகிமைப்பட்டிருக்கிறார். அந்த பிதாவானவர் மகிமைப்பட்ட அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படுவான். அதான் இங்கே 32 வசனத்துல எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன், எல்லாரும் என்று பார்க்கும் போது பிதாவா இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்கள் எவர்களோ. அந்த கான்டெக்ஸ்ட் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 12 கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வராங்க. அந்த சுவிசேஷ செய்தி, இயேசுவினுடைய செய்தி பரவுது. யூதர் மட்டும் இல்ல, கிரேக்கர் மட்டும் இல்ல, புறஜாதியை யாருனாலும், எந்த இனத்தானோ, எந்த தேசத்தினாலும், எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும், எந்த மொழி பேசுற மனுஷனா இருந்தாலும், இயேசுவா நோக்கி பார்க்கிற மனுஷனுக்கு ரட்சிப்பு. அவர் உயர்த்தப்படும் போது, அவர் சிலுவையில உயர்த்தப்படும் போது, அதை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3 திருப்பிக் கொள்ளும். 1 கொரிந்தியர் 22-24 வசனத்தை நம்ம பார்ப்போம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை கேட்கிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடராயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து, அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவஞானமாய் இருக்கிறார். இன்னைக்கு சிலுவையினுடைய சுபிசேஷம் நிறைய பேருக்கு பைத்தியமா இருக்கு, நிறைய பேருக்கு இடைஞ்சலா இருக்கு. எப்படிங்க சிலுவையில் அறியப்பட்ட தேவனை நான் விசுவாசிப்பது? எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு அடையாளம் வேணும், நான் இயேசுவை பார்க்கணும், என்னுடைய சொப்பனத்துல இயேசு தோன்றணும், அப்போதான் கடவுளை நம்பவே, உன்னையால நம்பவே முடியாது. அப்படி இயேசுனுடைய சொப்பனத்துல வந்தாலும் நீ இயேசுவை விசுவாசிக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை பெற்றிருந்தா நான் இயேசுவை விசுவாசிப்பேன், அடையாளம் வந்தாலும் உங்களால இயேசுவை விசுவாசிக்க முடியாது. இங்க வசனம் தெளிவா சொல்லுது, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தினால அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ. அழைப்பு என்பது எப்பயுமே அவருடைய வசனத்தின் மூலமா தான், அடையாளத்தின் மூலமாகவும் அற்புதத்தின் மூலமாகவும் சொப்பனத்தின் மூலமாகவும் அழைப்பு இல்லை. அழைப்பு என்பது அவருடைய வேத வசனத்தின் மூலமாக மட்டும்தான் அழைப்பு. இந்த வேத வசனத்தின் மூலமாக இயேசுவை விசுவாசிக்கலனா நீங்க ஒருபோதும் இயேசுவை விசுவாசிக்க முடியாது. அதனாலதான் இங்க சொல்றாரு, அந்த இயேசு எப்படிப்பட்டவர்னா, சிலுவையில் அறியப்பட்ட இயேசு, சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இந்த பிரசங்கத்தின் மூலமாக தான், இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை பிரசங்கிக்கும் பிரசங்கத்தின் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பை தவிர வேற எப்படியும் ரட்சிப்பு இல்லை. ஏன் சிலுவையை பற்றிய பிரசங்கத்தின் மூலமாக ரட்சிப்பு, சிலுவையை பற்றிய பிரசங்கத்தின் மூலமாக ஏன் ரட்சிப்புனா, சிலுவையை பற்றிய உபதேசத்துலதான் உங்களுடைய பாவம் சொல்லப்படும். இப்ப நாங்க யோவான் 12 பார்த்தோம். யோவான் 12 பார்க்கும்போது அவருடைய மரணத்துக்கான காரணம் என்ன? அவருடைய மரணத்துக்கான காரணம் உங்களுடைய பாவம். அவருடைய மரணத்துக்கான காரணம் உங்களுடைய என்னுடைய பாவம் தான் காரணம். இந்த பாவம் சுட்டி காட்டப்படும் போது மட்டும்தான் சிலுவை வேண்மையா தெரியும், சிலுவை அவசியமா தெரியும். அந்த சிலுவையில பிதாவானவர் மகிமைப்பட்டிருக்கிறார், அந்த சிலுவையில பிதாவானவர் தன்னுடைய கிருபையை பொழிந்திருக்கிறார், அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் ரட்சி. இந்த சிலுவையை பேசாத இடத்துல, இந்த சிலுவையை குறித்து பேசப்படாத இடத்துல ஒருபோதும் ரட்சிப்பு இல்லை. ஏன் சிலுவை அவசியம் அப்படின்னா, சிலுவை என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டி, நியாய தீர்ப்பு இருக்கு என்பதையும் சுட்டி காட்டி, கிருபை இருக்கு என்பதையும் சுட்டி காட்டி, பிதாவானவர் என்னை இழுத்துக் கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக இழுத்துக் கொள்ளுகிறார். அதனாலதான் 1 கொரிந்தியர் 2:2 கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்து. இது மட்டும்தான் முக்கியங்க, இதுதாங்க அவசியம், வேற எதுவும் தேவையில்லை. சிலுவையின் உபதேசம் அவசியமானது. ஏன்னா சிலுவையின் உபதேசம் பாவிய பாவின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல அழைத்து வருது. இன்னைக்கு இந்த சிலுவையின் உபதேசத்தை கேட்டிருக்கீங்க. இந்த சிலுவையின் உபதேசம் உங்களுடைய பாவத்தை சொல்லியிருக்கு, நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக மரித்தார் என்று சொல்லியிருக்கு. யோவான் சுவிசேஷம் எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து உடைய சிலுவை மரணம் உங்களை மீட்பதற்காக மட்டும்தான். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் எனக்கு பதிலாக இயேசு சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்துல உங்களையும் அவரை விசுவாசிக்கிற மனுஷனையும் பிதாவையும் ஒப்புரவாக்கினார். அப்படி ஒப்புரவாக்கப்படலை அப்படின்னா என் மீது நித்திய தண்டனை இருக்கு. அந்த நித்திய தண்டனையிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளவே முடியாது. உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி பாருங்க. எப்ப இயேசுவை நோக்கி பாருங்களா, நான் பூமியிலிருந்து வியர்த்தப்பட்டிருக்கும் போது, சிலுவையில அவர் தொங்கும் போது, சிலுவையை நோக்கி பார்க்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் ரட்சிப்பை தவிர வேற எந்த மனுஷனுக்கும் ரட்சிப்பு இல்லை. அப்போ ஒரு விஷயம் தெளிவா சொல்லுது, என்னுடைய நற்கிரியின் மூலமாக, என்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலமாக, நான் செய்யற நல்ல காரியங்கள் மூலமாக எனக்கு ரட்சிப்பு இல்லை. நான் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சிலுவையை நோக்கி பார்க்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. நான் நல்லவனாவே வாழ்ந்துட்டு போலாம், ஆனா சிலுவையை நோக்கி பார்க்கலன்னு எனக்கு ரட்சிப்பு இல்லைங்க, பரலோகம் போக முடியாது. நான் மோசமான பாவியாக இருந்து இந்த உலகத்தால நான் அயோக்கியன் என்று சொல்லப்பட்டு நான் சிலுவையை நோக்கி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு மீட்பு உண்டு. அதான் சிலுவை சொல்லுது. நான் சிலுவையில பிதாவானவர் மகிமைப்பட்டிருக்கிறார். அந்த வழியில மட்டும்தான் மகிமைப்பட்டிருக்கிறார், வேற எந்த வழியிலும் மகிமைப்படல. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை நாம சிந்திக்கிற இந்த காலத்துல அவருடைய மரணம் உண்மையானது. அவருடைய மரணம் உண்மையானது. இயேசு கிறிஸ்து நிச்சயமாக மரித்தார். அவர் மரித்தனால்தான் உங்களையும் என்னையும் உங்களையும் பிதாவோடு ஒப்புரவாக்கினார். அவர் மரித்தது போலியானது அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு தண்டனை இருக்கு, உங்களுக்கு எனக்கும் இன்னும் மீட்பு உண்டாகல. அவருடைய மரணம் உண்மையானது, அவருடைய ஒப்புரவாக்குதல் உண்மையானது, உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் உண்மையானது. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது, அந்த வேத வசனத்தினால அவர் உயர்த்தப்படும் போது, அந்த சிலுவையின் உபதேசத்தை கேட்கப்படும் போது, ஆண்டவரே என்று அவரை நோக்கி பாருங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்கள், ஆண்டவரே என்று அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் என்னுடைய இருதயத்துல பேசுனீங்க, நான் மோசமான பாவி, உம்முடைய சிலுவை இல்லாம நான் ரட்சிக்கப்பட முடியாது என்று அவரிடத்துல சொல்லுங்க. அவர் உங்களை மீட்டுக் கொள்கிறார், அவர் உங்களை சேர்க்கிறார், அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. அந்த இயேசுவ விசுவாசி, அந்த இயேசுவ விசுவாசிப்பதன் மூலமாக நீங்க பிதாவை மகிமைப்படுத்துறீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில பிதாவை மகிமைப்படுத்தினார். பிதாவினுடைய சித்தத்தை அறிந்திருந்தார். பிதாவினுடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் தன்னை சிலுவை வரைக்கும் கொண்டு வந்தார். அவர் சிலுவையில் மரித்தார். மரித்து பிதாவை மகிமைப்படுத்தினார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், உங்களுடைய வாழ்க்கையில பிதாவை எப்படி மகிமைப்படுத்துறீங்க? நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில பிதாவினுடைய சித்தம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில பிதாவினுடைய நாமத்தை நீங்க எப்படி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? அப்படி மகிமைப்படுத்தினாலும் அது பாவம். பிதாவினுடைய சித்தத்தை அறியலனாலும் அது பாவம். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி, ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நான் சரியான முறையில் அறிந்து கொள்ளணும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தாலும் பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்பதை நினைத்து, அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் மனம் திரும்பி, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலும் பிதாவை மகிமைப்படுத்தி வாழ தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.